வணக்கம் தினகர்.
வணக்கம்.
சமீபத்தில் நடந்து முடிந்த உங்க திருமணம் இயற்கைக்கு நெருக்கமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப எளிமையாகவும் நடந்தது. இது பாராட்டப்படக்கூடிய ஒன்று, எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒன்று என்று சில ஊடகங்கள் தமிழ்நாட்டிலிருந்து சொல்கின்றன. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சொல்லுங்களேன், இந்த மாதிரி எளிமையாகவும் இயற்கைக்கு நெருக்கமாகவும் இந்த திருமணத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிற உந்துதல் அல்லது ஆர்வம் அல்லது எண்ணம் எப்படி வந்தது?
என்னன்னா, முதல்ல ஆன்மீக வழியில் இருக்கிறதுனால இயற்கைக்கு நெருக்கமா இருக்கிறதுங்கிறது முதல்ல இருந்தே ஒரு பழக்கம் இருக்கு. இன்னொன்னு வந்து, அதை தொடர்ந்து அப்படியே இயற்கையை பத்தின ஒரு நேசம் இருக்கிறதுனால இயற்கை விவசாயம் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆர்வம் தோன்றி அதையே தொழிலா எடுத்துட்டு செய்ய ஆரம்பிச்சதுனால அந்த ஒரு ஆர்வம் உருவாச்சு.
இப்ப அந்த மாதிரியான ஆர்வம் வந்து சின்னதுலயே வந்ததா அல்லது இடைப்பட்ட காலத்துல அந்த மாதிரி? நிகழ்ச்சிகள் நடந்ததுனால அந்த மாதிரி எண்ணம் வந்ததா உங்களுக்கு?
சம்பவங்கள்னு இல்ல, ஒரு 20-21 வயசுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் ஆன்மீகமாக திருந்ததுக்கு அப்புறம் எல்லாரோடைய நேசமா இருக்கிறது, எல்லா இடத்துலயும் ஒரு இசைவான வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அதனுடைய வளர்ச்சி படிப்படியா வந்ததுதான். திடீர்னு எந்த ஒரு சம்பவத்தினாலையும் அப்படி எதுவும் வரல.
உங்க குடும்ப பின்னணியில அந்த மாதிரி இயற்கை விவசாயம், இயற்கை வேளாண்மை, தியானம், ஆன்மீகம் அப்படி யாரும்?
தியானம் ஆன்மீகம் சில பேர் இருந்திருக்கிறாங்க, இயற்கை விவசாயம் அதெல்லாம் இல்ல. அது நான் தான் முதல் தடவையா ஆரம்பிச்சேன்.
சரி, இப்ப வந்து உங்க திருமணத்தில பற்றி குறிப்பா கேட்கணும்னா, நீங்க இந்த திருமணத்தை வந்து எப்படி எல்லாம் வந்து இயற்கைக்கு நெருக்கமாக அல்லது மிகவும் எளிமையாக செஞ்சீங்க? எவ்வளவு மொத்தம் செலவாச்சு அப்படின்னு சொல்றதுல இருந்து தொடங்குங்களேன்.
மொத்தம் செலவுங்கிறது வந்து ஒரு 95,000 ரூபாய் இந்திய ரூபாயில.
அது வந்து ஆஸ்திரேலிய காசுல வந்து $2,000.
அந்த அளவுக்கு தான் ஆச்சு. என்னன்னா, முதல்ல இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த திருமணங்கள்ல செய்யக்கூடிய செலவுங்கிறது ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில சம்பாதிச்சு சேர்த்த மொத்த தொகையும் எடுத்துதான் செலவு பண்ணுவாங்க. இதனால கடனாளி ஆகுறவங்க நிறைய பேரு. இதனால சமூகத்துக்கோ மற்றபடி ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கா, அதுக்கு ஒரு பலன் இருக்கான்னு பார்த்தா இல்ல. அதனால நம்ம எளிமையா பண்ணலாமே அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்டகால ஒரு சிந்தனை தான் அது.
சரி, குறிப்பாக நீங்க என்ன செஞ்சீங்க அந்த திருமணம் வந்து எளிமையாக இருக்கிறதுக்காக?
முதல் விஷயம் வந்து, ஆடையை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டு ஆடை அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாகும். இன்னொன்னு, நிறைய பூச்சிகளை கொண்டு எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால முதல்ல பட்டாடையை தவிர்த்தோம். இந்தியாவில நலிந்து போன பருத்தி விவசாயம், அதை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக எடுத்துட்டு பருத்தி ஆடைகள் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தோம். அதுக்கு அடுத்தது உணவு அப்படிங்கிறப்ப, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவினுடைய இது வந்து மிகவும் குறைவு. இந்த அது பற்றின விழிப்புணர்வு இன்னும் இந்தியாவில் நகர்ப்புறங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் இல்லை. அதனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் செலவு அதிகமாக செஞ்சோம். இந்த இயற்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி உணவு வைக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது மண்டப செலவு, ஒரு மண்டபத்துல வாடகை கொடுத்து அதை பெரிய அளவுல விமர்சையாக செய்வாங்க. அதை நாங்க வந்து குறைத்து நம்ம நண்பர் காட்டிய ஒரு ஒரு பெரிய அரங்கத்துல நம்ம மிக எளிமையா கிட்டத்தட்ட வாடகை மிக குறைவான வாடகை இந்திய ரூபாயில ஒரு 5,000 ரூபாய் வாடகையில ஒரு அரங்கம் சென்னை மாநகரத்தில் இருக்கிறது. இது வந்து எவ்வளவு நம்மளால அந்த செலவை குறைக்க முடியுமோ அது அது மாதிரி நம்ம பயண செலவு எல்லாத்தையுமே குறைச்சோம்.
சாப்பாடை பொறுத்த அளவுல
சாப்பாடு கொஞ்சம் அதிகம் செலவாச்சு. ஏன்னா நம்ம இயற்கையில உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள்ங்கிறப்ப அது கொஞ்சம் சில விஷயம் சில பொருட்கள் எல்லாம் கிடைக்கல, அதையெல்லாம் கொஞ்சம் தேடி வாங்க வேண்டி இருந்தது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா செலவாச்சு. நம்ம மக்களுக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் இயற்கை உணவை பத்தினா ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லை. அதனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் செலவாச்சு. இந்த செலவுன்னா நம்ம இந்திய ரூபாயில பாத்தீங்கன்னா ஒரு 65,000 ரூபாய், இதுக்குதான் அதிகமான செலவு.
குளிர்பானங்கள்லாம் வழங்கல நினைக்கிறேன் இல்லையா?
குளிர்பானங்கள் வைக்கல. நம்ம வந்து இந்த இந்திய பாரம்பரிய இதான கூழ், பருத்தி பால், திணைப்பாயாசம், எலுமிச்சைச்சாறு இந்த மாதிரியான விஷயங்களை தான் கொடுப்போம்.
இப்போ வந்தவங்களுக்கு பொதுவாக பரிசு கொடுத்து அனுப்புவாங்க, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க?
வந்தவங்களுக்கு நான் வந்து மரக்கன்றுகள் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சோம். மரக்கன்றுகளும் நகர்ப்புறங்கள்ல நிறைய பேர் எடுத்துட்டு போய் வீண் செஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுனால மரக்கன்றுகளை ஒரு பக்கத்துல வச்சுட்டு உங்களுக்கு தேவையானா எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்தோம். வேணுங்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க, மிச்சமும் இருந்தது.
பொதுவா அந்த பகுத்தறிவு திருமணங்கள்ல தான் வந்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கடைபிடிக்கிறது இல்ல? பெரியவர் அல்லது வந்து என்ன தந்தை தாய் அப்படியான ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. இப்போ உங்கள் திருமணம் கூட சடங்கு சம்பிரதாயம் இல்லை, நீ கடைப்பிடிக்கலை அப்படின்னு வாசிக்கிறோம், அப்படியா? அதுக்கு என்ன
மத ரீதியாக வந்து நம்ம சடங்கு சம்பிரதாயங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு தூய ஆன்மீக நெறியில போகும்போது அங்கு சடங்குகளுக்கான காரணங்கள் அறிஞ்சு அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு அறிவு நிலைக்கு வரும், தெளிவு நிலைக்கு வரும். அந்த வகையில ஒரு திருமணத்துக்கு சடங்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறது நான் போன ஆன்மீக இடங்கள்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒண்ணு.
இப்ப நீங்க நம்புற ஆன்மீகம் அல்லது அது மாதிரியான ஒரு ஒரு சிந்தனை, அது வந்து இந்த சடங்கு சம்பிரதாயத்தை தவிர்க்கிறதுக்கு உங்களை அனுமதிக்குது, அப்படியா?
ஆமா.
உங்க மனைவி இருக்கிறாங்களா பக்கத்துல?
இருக்கிறாங்க.
வணக்கம் ஸ்ரீ பிரணீதா.
வணக்கம்.
முதல்ல திருமண வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
நன்றி.
இப்ப இயற்கைக்கு நெருக்கமாக மிகவும் எளிமையாக உங்க திருமணம் நடந்திருக்கு. இப்போ பொதுவாக வந்து ஆண்கள் அல்லது வந்து ஆண் குடும்பத்தினர் அவங்க வந்து இது மாதிரியான ஒரு எண்ணங்கள் திட்டங்களை எல்லாம் வைக்கிறது இலகுவாக இருக்கும். பெண் வீட்டார் அதை வந்து சம்மதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா பெண் திருமணம்னு சொல்லும்போது நிறைய யோசிப்பாங்க. நீங்கள் எப்படி சம்மதிச்சிங்க இதுக்கு?
இல்லை, அவங்க இருக்கிற ஆன்மீக அமைப்புல நாங்களும் இருக்கோம், அதனால எங்களுக்கு அதோட தன்மைகள் தெரியும். அதனால வந்து எங்களுக்கும் ஓகேவாக தான் இருந்தது. இவங்க வந்து டைரக்டா அம்மா கிட்ட தான் பேசினாங்க, அவங்க கிட்ட அவங்களுக்கும் ஓகேவா இருந்ததுனால முடிஞ்சிருச்சு.
பொதுவா பெண்களுக்கு வந்து இந்த பட்டு புடவை உடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பிடித்தமானதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்ப பட்டு புடவை எல்லாம் இல்லாம திருமணம் செய்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
பட்டு புடவை எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பிடிக்காது, ஏன்னா வந்து அது பட்டுப்பூச்சியை கொன்னு இது பண்றாங்கன்றது நிறைய பிடிக்காது. அதெல்லாம் வந்து அதனாலேயே சாதாரண புடவைன்னு சொன்ன போதே ஓகேன்னு சொல்லியாச்சு, அது பிடிச்சவும் இருந்தது.
பொதுவா சமூகத்துல என்ன சொல்லுவாங்களோ, நம்ம நண்பர்கள் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்லாம் நிறைய யோசிப்பாங்க. நீங்க எப்படி யோசிக்கலையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன இப்படி பண்றா அப்படின்னோ, அல்லது வந்து உங்க சமூக நம்ம சமூகத்துல வந்து என்னங்க இப்படி ஒரு திருமணம் போய் இந்த பொண்ணு பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு யோசிக்கலையா நீங்க?
ஆரம்பத்துல சொன்னாங்க, புரிய வச்சோம், அப்புறம் சம்மதிச்சுட்டாங்க. எதுவும் கல்யாணத்துக்கு வந்து பார்த்ததும் எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. ஸ்டார்டிங்ல சொல்றவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, கல்யாணத்துக்கு வந்து பார்த்ததும் பிடிச்சது அவங்க எல்லாருக்குமே பிடிச்சு.
என்ன சொன்னாங்க கல்யாணத்தை பார்த்த பிறகு?
எளிமையா இருந்தது, நல்லா இருந்ததுன்னாங்க, ஒரு புது வகையில இருந்ததுன்னாங்க, இந்த மாதிரி அங்கேயும் பார்த்தது இல்ல, நல்லா இருந்தது அப்படின்னாங்க.
இப்படி உங்க நண்பர்களும் உங்களை பின்பற்றி இது மாதிரி எளிமையாக இயற்கைக்கு நெருக்கமாக இப்படி திருமணம் செய்வாங்க அப்படின்னு நம்புறீங்களா?
அது தனிப்பட்ட மனுஷங்களோட இதுதாங்க. பிடிச்சவங்களுக்கு பண்ணணும்னு தோணுன்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம், ஆனா அது அவங்க தனிப்பட்ட லைஃப், அது அவங்க தான் டிசைட் பண்ணணும்.
ரொம்ப நன்றி உங்களுக்கு. இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர்கள் தமிழகத்தில் இயற்கைக்கு நெருக்கமாகவும் மிகவும் எளிமையாகவும் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் தினகர் ஸ்ரீ பிரணீதா ஆகியோர். இப்ப இயற்கை வேளாண்மையை பத்தி, அது பற்றிய புரிதல் வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் அவ்வளவாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன் வந்து இயற்கை வேளாண்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுங்களேன்.
ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து இயற்கை வேளாண்மை வந்து ஒரு நம்முடைய சாதாரண உணவுல நம்ம செயற்கையான உரங்களை போடும் போதோ அந்த வகையில செய்யும் போது நஞ்சு கலக்கிறதுங்கிறது உலகம் முழுக்க அது அது பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். நஞ்சு நஞ்சு இல்லாத உணவுக்கு இயற்கை வேளாண்மை வேணும், இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரசாயன வேளாண்மை அல்லது இந்த செயற்கை வேளாண்மையில நிறைய செலவாகுது. ஒரு முறையான இயற்கை வேளாண்மைக்கு வரும்போது உழவன் வந்து காப்பாற்றப்படுகிறான், இது முக்கியமான காரணம்.
ஆனா பொதுவாக கன்சியூமர்ஸ் அல்லது வந்து நுகர்வோர் அல்லது சாதாரண ஒரு மனிதன் அதை வாங்கும் போது இயற்கை வேளாண்மை வழியாக வருகின்ற பொருட்கள் வந்து ரொம்ப அதிகமான செலவா இருக்கு, கட்டுப்படி ஆகாது, அதனால வேற வழி இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு விவாதம் இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க?
அதுக்கு வந்து காரணம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரசாயன வேளாண்மை வந்து அதிகமா இருக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு வாகனத்துல வந்து ஆயிரக்கணக்கான மூட்டை உணவுப் பொருளை கடத்துக்கு ஒரு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவது எளிமையா இருக்கு. இந்த இயற்கை வேளாண்மை மிக குறைவா நடக்கிறதுனால ஒரு 100க்கும் குறைவான மூட்டைகளை வந்து அதே வாகனத்துல கொண்டு போகும்போது இதுக்கான செலவு அதிகமாகுது. வேளாண்மை இயற்கை வேளாண்மை அதிகரிச்சா அதை விட குறைவான விலையில இதை கொடுக்க முடியும். எல்லா உழவர்களும் இதை செய்ய ஆரம்பிச்சா அதை விட குறைவான விலைக்கு நல்ல நஞ்சில்லாத உணவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
ஆனால் இயற்கை வேளாண்மை வந்து நவீனத்துக்கு எதிராக இருக்குது, மெஷின்கள் எந்திரங்களுக்கு எதிராக இருக்குது, அது வந்து நிறைய ப்ரொடக்ஷன் அதாவது உற்பத்தி நிறைய செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே.
அப்படி இல்லை, அதாவது நவீனத்துக்கு எதிராக இல்லை, நம்ம நவீனத்தோடு கலந்து போகணும், நவீனம் வந்து இயற்கையோடு முரண்படக்கூடாது அவ்வளவுதான். மெஷின்ஸுக்கு எதிராகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதிகமான ஆட்கள் இருக்கும்போது அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு ஆள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நம்ம மெஷின்களை பயன்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை.
இப்ப இயற்கை வேளாண்மை பொறுத்தளவுல மக்கள் மத்தியில இது குறித்த புரிதல் ஒரு விழிப்புணர்வு எப்படி இருக்கு? குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுல மக்கள் மத்தியில இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு, இதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம், அந்த மாதிரியான ஒரு உந்துதல் அப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு படுதா?
விரும்புகிறார்கள். என்ன, ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்னால இருந்த சுவையும் மனமும் இன்னைக்கு உணவுல இல்ல, வெறும் சக்கையா இருக்கு அப்படிங்கறதுனாலயும் சத்து பொருட்கள் குறைவு, நோய்கள் அதிகம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நகர்ப்புறங்கள்ல, சென்னை மாதிரியான பெரிய நகர்ப்புறங்கள்ல வந்து இன்னைக்கு அது பத்தின விழிப்புணர்வும் இருக்கு. அந்த பழைய ருசிய பழைய சுவைய அறிந்து கொண்ட அந்த ஒரு சந்தோஷமும் மக்களுக்கு தெரியுது. அதனால இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல நல்ல இது இருக்கு, ஆனா கிராமப்புறங்கள்ல மிகவும் குறைவு.
இளைஞர்கள் அதுல போற மாதிரி இல்ல, இப்பவும் வந்து கொஞ்சம் வயதானவர்கள் முதியவர்கள் அவர்கள் தான் இந்த மாதிரி விவசாயம் பண்ணி செய்யற மாதிரியான ஒரு போக்கு தானே தமிழ்நாட்டில் நிலவுது இல்லையா?
இல்ல, பாரம்பரிய விவசாயிகள் வயதானவர்களா இருக்கிறாங்க, இளைஞர்களுக்கு விவசாயம் பிடிக்கவில்லை, அவங்க நகர்ப்புறங்கள்ல வேலை தேடி போறாங்க. ஆனா இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பதவிகள்ல வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அந்த ஒரு நெருக்கடியான வேகமான வாழ்க்கையை வெறுத்து இங்க வந்து ஒரு அமைதியான சாந்தமான வாழ்க்கை வாழறதுக்கு நிலம் வாங்கி விவசாயம் செய்யக்கூடியது அதிகமாகிக்கிட்டே வருது. முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல், 35-45 வயதுக்கு மேல அதையெல்லாம் விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்துடுறாங்க. அது அதிகமா இருக்கு இன்னைக்கு.
இப்ப பாரம்பரிய விவசாயம் அல்லது வந்து இயற்கை வேளாண்மை இது சந்திக்கிற சவால்கள், குறிப்பாக நீங்க சந்திக்கிற சவால்கள், சந்திக்க போகிற சவால்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன எல்லாம் சொல்லுவீங்க?
சவால்கள் அப்படிங்கிறப்போ ஒண்ணு வந்து ஆள் பற்றாக்குறை, இதுதான் முக்கியமான சவால். ஆட்கள் இருந்தும் கூட வந்து இங்க வேற சில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சில வேலைகள் எல்லாம் இருக்கு, ஏரி வேலை இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல, அதுக்கு போயிடுறாங்க. அது வந்து வேலை அதிகமா இருக்கிறது இல்ல, ஆனா அவர்களுக்கு கூலி கிடைக்குது. அது பல இடங்கள் அது சரியா இருக்கிறது இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பொருந்தி வரல. அதனால என்ன ஆயிருக்குன்னா தேவையான நேரத்துல ஆள் பற்றாக்குறை வந்துருது. அது நாங்க வேற மாதிரி சமாளிச்சுக்கிறோம். ஏன்னா விவசாயம் கிராமிய வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் மறைஞ்சிட்டே வருது. அது மேல விருப்பம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கிராமங்களுக்கு வந்து எங்களோட ஒரு சந்தோஷமா பொழுதை கழிக்கிறதுக்கு எங்களோட வந்து வேலை செய்துட்டு போறாங்க. இது ஒன்றும் ஒரு முக்கியமான சவால். மற்றபடி ஒன்றும் பெரிய சவால்கள் எதுவும் இல்லை. முக்கியமான சவால் என்னன்னா சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், பாரம்பரிய விவசாயிகள் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. அவங்களை எதிர்த்து அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள வந்து நம்ம மாற்றத்துக்கு கொண்டு வர முடியுது. அது ஒரு சவால்.
அது புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பாரம்பரிய விவசாயிகள் இருக்கிறாங்க இல்லையா?
ஆமா, அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க?
அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுதான் சரி இது தவறு அப்படின்னு. அவங்க மிக ரொம்ப அப்பாவிகளா இருக்கிறதுனால நாம ஏதோ தவறு செய்யறதாகவும் தப்பான விஷயங்கள், அதான் தேவையில்லாம பணத்தை வீண் பண்றதாகவும் அவங்களுக்கு தோணி நிறைய முதல்ல வந்து அவங்க வந்து இதை ஏத்துக்கிறது இல்லை, முதல்ல ஏத்துக்கிறது இல்லை. சில இடங்கள்ல வெறுப்போ எதிர்ப்போ கூட லேசாக காண்பிக்கிறார்கள். ஆனா பின்னால பாத்தீங்கன்னா கொஞ்சமா இந்த பயிர் முறைகள், இந்த பாரம்பரிய செடிகளுடைய வளர்ச்சி இதெல்லாம் பார்த்து பிரமித்து போய் கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க. அதனால அது ஒரு நீண்ட காலம் எடுத்துக்குது.
இப்ப எதிர்காலத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு இயற்கை வேளாண்மை பொறுத்த அளவுல அது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இதா இருக்கு இல்லையா?
இப்பவே அதுல நம்பிக்கையோட தான் இருக்கும்.
வாழ்த்துக்கள் தினகர், ரொம்ப நன்றி எங்களோட பேசினதுக்கு.
நன்றி.